தொல் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் மணலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் குரல் ஒற்றாடல் அதிகாரத்திலிருந்து, அதாவது விஜிலன்ஸ் சொல்லுவாங்க, அது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு பாருங்க. அதை பற்றி ஒரு அதிகாரமே திருக்குறளில் திருவள்ளுவர் நம் எழுதியிருக்கிறார். அதனுடைய முதல் குரல் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். உளவு அறிதல், புகழ்மிக்க அரசியல் அறநூலை ஆராய்ந்தறிதல் ஆகிய இரண்டும் தனக்குரிய சிறந்த இரண்டு கண்களாகும் என்பதை அரசானவன் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இந்த குறளுக்கான விளக்கத்தை எழுதியவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்கேயான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எல்லோரிடத்திலும் நிகழக்கூடிய எல்லாவற்றையும் எல்லா காலங்களிலும் ஒன்றை கொண்டு விரைவாக அறிந்து கொள்ளுதல் அரசனுக்குரிய இன்றியமையாத தொழில்களில் ஒன்றாகும் என்கின்றார் திருவள்ளுவர். நேயர்களே, ஒரு பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோமா? நேர்களே, இந்த மாதம் சற்றே குறைய அதாவது மத்திய மாதத்தின் மத்தியில் காதலர் தினம் கொண்டாடப்பட்டது. அது மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வந்த நாட்களும் உண்டு. தற்பொழுது சில பல இடங்களில் எதிர்ப்புகளும் கிளம்புகின்றது இந்தியாவில். அந்த காதலர் தினம் என்பது புதிதாக மேற்கத்திய கலாச்சாரத்தில் வந்ததல்ல, இது நம்முடைய வாழ்க்கை முறையில் இருந்ததுதான் என்பதற்கான ஒரு விளக்கத்தினை அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஒருவர் விளக்கியுள்ளார். அதை போல் பார்ப்போமா. காதலர் தினம் என்றதும் இன்று பலருக்கு பலவித ஒவ்வாமைகள் உண்டாகின்றன. ஒவ்வாமைனா அலர்ஜி. நம் வரலாற்றை கொஞ்சம் புரட்டுங்கள், அதுவே ஒவ்வாமைக்கு மருந்து. சங்ககால சமுதாயத்தில் காதல் திருமணமே முறையாகும். இதற்கு சங்ககால இலக்கியமான அகநானூற்றில் இடம்பெற்ற காதல் கற்பு ஆகிய அத்தியாயங்களை ஒரு சான்றாக கூறலாம். சாதி பிரிவுகள் இல்லாததால் இன்றைய மேற்கத்திய சமுதாயம் போல் காதல் திருமணங்களும் நடைபெற்று இருக்கிறது. இதே காலத்தில்தான் காமனுக்கு விழா எடுத்தார்கள். பங்குனி சித்திரைக்கிடையே வரும் பௌர்ணமியில் இளவேனில் காலத்தில், அதாவது முன் கோடைகாலத்தினுடைய தொடக்கம், இவ்விழா தொடங்கும். ஆட்சி செய்யும் மன்னனின் அரசு அறிவிப்பு கேட்டதும் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தப்படுத்தி அலங்கரிப்பார்கள். பாட்டு, கூத்து, பட்டிமன்றம் என திருவிழாவினுடைய அனைத்து கொண்டாட்டங்களும் தங்கு தடையின்றி அரங்கேறும். இதில் பொதுமக்கள் தம்மிடையே எந்த வேறுபாடுகளுமின்றி ஒன்றாக இணைந்து கொண்டாடினார்கள். காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம் சமுதாயத்தில் பல மதங்களும் சாதிகளும் கொண்டு வந்தது. இவற்றை நாமும் தழுவிக்கொண்டோம். இல்லறத்தை விட துறவரம் சிறந்தது என்ற கொள்கையும் சமுதாயத்தில் தலை தூக்க தொடங்கியது. இதன் விளைவாக காதலும் காமமும் தவறானதாக மாறியது. இதனால் கொண்டாடப்பட்ட காமன் எரிக்கப்பட்டான். இதன் பின்னணியில்தான் தன் தவத்தை கலைக்க முற்பட்ட காமனை சிவன் தன் நெற்றிக்கண்ணால் சுட்டரித்த புராண கதை இருந்தது. திருவிழா துக்க அவதாரம் எடுத்தது. எனினும் காமன் திருவிழா என்ற பெயரை மட்டும் இழக்கவில்லை. சில காலம் கடந்த பின் காமன் திருவிழாவில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதன்படி முதல் நாள் இறந்த காமன் மீண்டும் மறுநாள் மீண்டும் எழுந்து வருகின்றான். 21ஆம் நூற்றாண்டிலும் இன்னமும் காமனை மறக்காமல் கொண்டாடுபவர்கள் உள்ளார்கள். இன்னும் தஞ்சை மாவட்டத்தில் சில கிராமங்களிலும் கொங்கு பகுதியான சேலம் கோயம்புத்தூரின் கிராமப் பகுதிகளில் காமனை எரிக்கிறார்கள். அந்த நெருப்பிலேயே காமனின் வில்லாகிய கரும்பையும் எரிக்கிறார்கள். இரு நாட்களுக்கு பின் காமன் உயிர் தெழுத்து வருகின்றான். இதன் அடையாளமாக இரு ஆண்கள் காமன் ரதியாக வேடமிட்டு வீதி உலா வருவதும் அந்த விழா நிறைவடைகிறது. இன்றைய ஆந்திரத்தின் பல பகுதிகளிலும் காமன் விழா காமன பண்டுகா என்று அறியப்பட்டு வருகிறது. இந்த விழா அங்கும் கிராம திருவிழாவாக நடைபெறுகிறது. இலங்கையிலும் காமன் பண்டிகை கொண்டாடப்படுவதான தகவல்களும் உள்ளது. காமன் விழா இந்திரன் விழா என்று பெயர் மாறியதும் அந்த விழாவில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. காமனுக்கு பதிலாக இந்திரன் அவ்விழாவின் நாயகனானான். மழை வேண்டியும் பயிர் செழிக்கவும் என விழாவின் கருத்து கருப்பெற்றது. இதன் மீதான குறிப்புகள் நம் தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலும் இடம்பெற்றுள்ளன. இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் இந்திரன் விழாவுக்கான ஒரு தனியே அதிகாரம் ஒதுக்கியுள்ளார். அதில் அவர் பூம்புகார் நகரில் இந்திரன் விழா 28 நாட்கள் கொண்டாடப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். செம்பியன் என்ற சோழ மன்னன் இந்திர விழா நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனுடைய தாக்கமாக மதுரையின் பல பகுதிகளிலும் இந்திரன் விழா கொண்டாடப்படுகிறது. இதை மதுரையின் சின்னமனூர் செப்பேடுகள் உறுதிப்படுத்துகிறது. மணிமேகலையில் சீத்தலை சாத்தினார் இவ்விழாவை தீவக சாந்தி செய்தொரு நன்னாள், தீயதை போற்றி நன்மை பெறும் நல்ல நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய கருத்துக்களை பின்பற்ற தொடங்கியவர்கள் சமுதாயத்தின் மேல்திட்ட மக்களாக போற்றப்படுகிறார்கள். தமிழரின் தொன்மையான ஏதோ ஒரு வடிவில் இன்னும் தொடர்பவர்கள் கிராமத்தார்கள் என்று ஆகிவிட்டார்கள். இதனால் அவர்களிடமே காமன் விழா தங்கி போனது என்கின்றார் இந்த கட்டுரையாளர்.
கடலில் ஆடுது என் மனமே கனவுகளின்
சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன் மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 619 டொமினியன் ரோட் தொலைபேசி எண் 6307171 அல்லது 0217075401 மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரன் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படி நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரன் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer a Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
Yeah.
காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வெச்சதிப்போ காணாம நானே தேடுறேன், ராத்திரி தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படிச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே. கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.
வாடா படுத்தும் காணா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு. இல்லைன்னா படிப்பேன் உடுக்கை அடிப்பேன், சாத்தானோட கூட்டில் அடைப்பேன். வந்துரு 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 வந்துரு.
நீரு நிழலாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடே தீ நீதான் வாட்டுற. ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் மனசு. உள்ளமும் பொண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.
ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் அந்த ஊர்ல இருந்த இளைஞர்களை சிலரை ஒன்று சேர்த்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் பணத்தை அற வழியிலாம் தேடணும், தகாத வழியில் சேர்க்கும் பணம் அந்த வழியிலேயே சென்று விடும், அது மட்டும் இல்லாமல் பணம் நண்பர்களை கூட விரோதிகளாக மாற்றும் அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞர்களில் ஒருத்தர் எழுந்து, பெரியவரே நீங்கள் விவரம் தெரியாமல் பேசாதீங்க, அதை பாருங்கள், நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நாங்கள் நாலு பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள், எந்த பணமும் எங்கள் நட்பை ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சவால் விட்டார். அங்கிருந்த மற்றவர்களும் அந்த இளைஞர்களோட கருத்துக்கு ஆதரவாக தலையாட்டினாங்க. பெரியவர் ஒன்றும் பதில் பேசலை, புன்னகை மட்டுமே புரிஞ்சார். அதற்கு பிறகு ஒரு நாள் வழக்கம் போல் அந்த நான்கு நண்பர்களும் ஒரு மலையாளி வாரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மலை குகை இருந்தது. அதில் ஒரு சாது அமர்ந்து தியானம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு சமயம் அவர் கண் திறந்து பார்த்தார், அவ்வளவுதான், அந்த குகையை விட்டு வெளியே ஓடி வந்தாங்க. மரணம் என்னை துரத்துறது, மரணம் என்னை துரத்துறதுன்னு சொல்லிக்கிட்டே ஓடினார் அவர். அந்த இளைஞர்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த சாது இப்படி கத்திக்கிட்டே ஓடி வராரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாலு இளைஞர்களும் குகைக்குள்ள சென்று பார்த்தார்கள். அங்க பார்த்தா ஒரே ஆச்சரியம். விலைமதிக்க முடியாத வைரங்கள், வைடியோரியங்கள், முத்துக்கள், தங்க காசுகள் குவியல் குவியலா கிடந்தது. இவ்வளவு பெரிய செல்வ குவியல்களை பார்த்துக்கிட்டு இவர் ஏன் இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுகிறாரு அப்படின்ற எண்ணி இளைஞர்கள் சாதுவுக்காக பரிதாபப்பட்டாங்க. அந்த நாள் வரும் அங்க கிடந்த நகைகளையும் வைரங்களையும் ஆசை ஆசையா கைகளில் அள்ளி பார்த்தாங்க. சரி, அது இப்படியே நான்கு பங்கா போட்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேட்ட ஆரம்பிச்சான். நான் தான் இதை முதல்ல பார்த்தேன், அதனால எனக்கு இது கொஞ்சம் அதிகமாக கொடுப்பதுதான் முறை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உனக்கு முன்னால நான் தானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இன்னொருத்துவன். சிறிது நேரம் ஒருவரை திட்டிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஆளுக்கு ஆள் அங்கே கிடந்த இரும்பு கம்பிகளை எடுத்து அடிதடியில் இறங்கினாங்க. அந்த அடிதடியில் ஒருத்தன் இறந்தும் போனான், இன்னொருனுக்கு பலமான காயம். இறந்தவனை பார்த்ததும் மற்ற மூணு பேரும் ஒரு சமரசத்துக்கு வந்தாங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் நடக்க வேண்டியதை பற்றி நாம் யோசிப்போம். அவன் இறந்து போனது நம்ம தவிர வேற யாருக்கும் தெரியாது, எனவே அவனை இங்கே ரகசியமாக புதைச்சிட்டு நாம் மூணு பேரும் இருக்கிறத பகிர்ந்து எடுத்துக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சது. ஒருவனை சாப்பாடு வாங்கி வர்றதுக்காக போக சொன்னாங்க. அவன் ரொம்ப தயங்கினான். திரும்ப வர்றதுக்குள்ளார இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதெல்லாம் சுட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்ற பயம் அவனுக்கு. இருந்தாலும் மற்ற ரெண்டு பேரும் அவனிடம் அப்படிலாம் செய்ய மாட்டோம், தைரியமா போய் வா அப்படின்னு உறுதி சொல்லி ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சாங்க. சிறிது நேரம் கழிச்சு குகையில் அடிபட்டவனுக்கு மூச்சு திணற தண்ணி தண்ணி அப்படின்னு முணுமுணுத்தான். அவன் படும் மரண அவசிய அருகில் இருக்கிறவனும் கண்டும் காணாதவாறு இருந்துவிட்டான். அவனும் இறந்து விட்டால் ஒரு பங்கு குறையுமே அப்படின்ற எண்ணம் இவனுக்கு. சாப்பாடு வாங்க சென்றவன் விரைவில் திரும்பி வந்தான். தான் குகையில் விட்டு சென்ற இருவரில் ஒருத்தன் இறந்திருப்பதை பார்த்துட்டு இவன் எப்படி இருந்தான் அப்படின்னு குகையில் இருந்தவனிடம் கேட்டான். அவன் அடுத்தவன் இப்படிதான் செத்து போனான் அப்படின்னு சொல்லி அவன் தலையில இரும்பு கம்பியால ஓங்கி அடிச்சான். அவ்வளவுதான், அந்த அடியில சாப்பாடு வாங்கிட்டு வந்தானோ துடிதுடிச்சு இறந்து போனான். இப்ப மீதி இருந்தது ஒரே ஒரு ஆள் தான். அவன் அப்பாடா தொல்லை விட்டது அப்படின்னு நினைச்சான். அவசர அவசரமா வெளியில போனான். வாங்கி வந்த சாப்பாடை சாப்பிட்டு நகையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டு இருந்தான். அவ்வளவுதான், தலை கிருகிருன்னு சுத்துச்சு. சாப்பாடு வாங்கி சென்றவன் குகையில இருந்த இருவரையும் கொல்றதுக்காக சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு வந்திருந்தான். கடைசியில அவனும் துடி துடித்து இறந்து போனான். இந்த செல்வம் கேட்பாரிட்டு கிடத்தது. அதற்காக போட்டி போட்டவர்கள் அதை அனுபவிக்க முடியாமல் அழிந்தே போனார்கள். பணம் நண்பர்களை கூட விரோதியாக மாற்றிவிடும் என்ற அந்த பெரியவர் சொன்னாரே, அது எந்த அளவுக்கு உண்மையாச்சு பாத்தீங்களா? வாழ்க்கையில பணம் அவசியமில்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அதை முறையா சம்பாதிக்க வேண்டும், முறையா பயன்படுத்த வேண்டும். இதை நாம் சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
காட்டாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போராடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போராடுது. காதுக்குரு கான குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நீதானம்மா கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவழும் தங்கச்சிமிரே, பொங்கிப் பெருகும் சங்கத்தமிரே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே. சாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்ன கேடுது. சாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. கதை சொன்னால் என்ன, மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ, சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, அம்மாடி நீதான் இல்லாத நானும், பெண் மேகம் வந்து நீந்தாதமானும், தாங்காத ஏக்கம் சாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. சாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது, காத்தாடி போராடுது.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்களும், வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ஒளிபரப்பு கேட்டோம். நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்திக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.